புத்தம் புது சிந்தனைகள் விடியலின் எழுச்சியோடு புது வெள்ளமென தரணியில் இன்பங்கள் பொங்க அனைத்து சமூக சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சுமார் 300 மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தியிருக்கிறது. மறுபுறம் இந்த தாக்குதல்கள் குறித்து ஈரான் அதிபர் முக்கிய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இது மாத்திரமன்றி ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு ஈரானிய மக்கள் ஆதரவை வெளியிட்டிருக்கின்றனர். அது மட்டுமன்றி ஐநாவுக்கு எழுதிய கடிதத்தில் போரினுடைய விரிவாக்கத்தை நாடவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஈரானினுடைய தாக்குதல் அதற்கான உரிமை என ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கிறது. இதற்கிடையில் ஈரான் தாக்குதலை ஆரம்பித்ததை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கிடையில் ஈரானினுடைய தாக்குதலை தொடர்ந்து எவ்வாறான பதில் நடவடிக்கையை எடுப்பது என்பதை தீர்மானிக்கின்ற பொறுப்பை இஸ்ரேலிய போர் அமைச்சரவையிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் ஈரானினுடைய வான்பகுதிகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஈரான் தாக்குதலை நடத்தி வந்தாலுமே தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா, மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க, நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதி போகலாம். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலை நோக்கி 300 ஏவுகணை தாக்குதல்கள் ஈரானால் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் 99% இடைமறித்திருப்பதாகவும் IDF தெரிவித்திருக்கிறது. ஏவுதல்களில் 30 கப்பல் ஏவுகணைகள் மற்றும் 120 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சிரியாவில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய பின்னர் குறித்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதா என்பதை இஸ்ரேல் இன்னமும் உறுதிப்படுத்தவில்லை. அமெரிக்கா அல்லது இஸ்ரேலினுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலும் பரஸ்பர பதிலை சந்திக்கும் என்று IRIG தெரிவித்திருக்கிறது. குறித்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 10 சிறுமியொருவர் சேதமடைந்த ட்ரோன் துண்டுகளால் காயமடைந்தார் என்றும் IDF தெரிவித்திருக்கிறது. தெற்கு இஸ்ரேலில் உள்ள IDF தளம் உட்பட சிறிய எண்ணிக்கையிலான இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தாக்குதல் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள ஈரான் நாட்டின் அதிபர் தெரிவிக்கையில், சிரியாவில் துணை தூதரக தாக்குதல் உட்பட இஸ்ரேலினுடைய கொடூர செயல்களுக்கு இந்த தாக்குதல் வெறும் ஒரு எச்சரிக்கை மட்டுமே என்று தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் இந்த விவகாரத்தில் பதில் தாக்குதலுக்கு தயாராகாத வரையில் ஈரான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு முடிவெடுக்காது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் மட்டுமன்றி இஸ்ரேலுக்குள் இருக்கும் இலக்குகளை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் வீசியிருக்கிறது. April 1 டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ஈரான் துணை தூதரகம் மீதான ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவலர் அமைப்பு தெரிவித்திருந்தது. இது இஸ்ரேல் முன்னெடுத்துள்ள கொடூர நடவடிக்கைகளுக்கான பதிலடி மட்டுமே என்றும் IRGC அறிக்கையொன்றில் குறிப்பிட்டிருக்கிறது. தாக்குதல் நடவடிக்கையானது உயர்மட்ட அமைப்புகளினுடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தாக்குதல் தொடுக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே தீய அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமது சமூக ஊடக பக்கத்தில் ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி பதிவிட்டிருந்தார். டமாஸ்கஸ் நகரில் அமைந்துள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது தாக்குதல் முன்னெடுத்தது இஸ்ரேல் என்றே பரவலாக பேசப்படுகிறது. இதனையடுத்து ஒரு தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாக அமெரிக்கா முதல் முறையாக எச்சரிக்கை விடுத்தது. மட்டுமன்றி இவ்வாறான நடவடிக்கை மேலும் குழப்ப ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்த நிலையில், அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி துணை தூதரகம் மீதான தாக்குதலுக்கு தங்களால் பதிலடி தர முடியும் என்பதை ஈரான் நிரூபித்திருக்கிறது. இருந்த போதிலும் தங்களினுடைய பதிலடி தாக்குதலுக்கு இஸ்ரேல் எதிர்வினை ஆற்றாத வரைக்கும் தாங்கள் மீண்டும் தாக்குதலை நடத்தப் போவதில்லை என்று தற்போது ஈரான் அறிவித்திருக்கின்றது. வந்தது. இதையடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் முன்னப்போதுமில்லாத பாரிய ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு ஈரானிய மக்கள் வீதிகளில் இறங்கி தங்களுடைய ஆதரவை வெளியிட்டு வருகின்றனர். ஆண்டவனின் வெற்றி நெருங்கிவிட்டது என்கின்ற வாசகங்களோடு பதாதைகளை ஏந்தி வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்ற ஈரானிய மக்கள் ஈரான் பாலஸ்தீன குடிகளுடன் வீதிகளில் காணப்படுகின்றனர். தெஹ்ரானில் பாலஸ்தீன சதுக்கத்தில் காணப்படும் ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்ரேலுக்கு மரணம், அமெரிக்காவிற்கு மரணம் என கோஷம் எழுப்புகின்றனர். அடுத்த அடி மிக மோசமானதாக காணப்படும் என்கின்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாகையொன்றை தெஹ்ரான் பாலஸ்தீன சதுக்கத்தில் காண முடிகின்றது. ஈரான் தலைநகரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்தின் முன்னாலும் அமெரிக்காவின் தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் ராணுவ தளபதி ஹாசிம் சுலைமானியின் கல்லறைக்கு முன்னாலும் பெருமளவு மக்கள் திரண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் ஐநாவுக்கு எழுதிய கடிதத்தில் ஈரான் போரில் விரிவாக்கத்தை நாடவில்லை என்று கூறியிருக்கின்றது. ஐநா தலைவர் அந்தோனியோ குட்டரஸ் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் வனேசா பிரேசியருக்கு எழுதிய கடிதத்தில் இஸ்ரேல் மீதான தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான சட்டபூர்வ மற்றும் நியாயமான தற்காப்பு நடவடிக்கை என்றும் ஈரான் தாக்குதலை விரிவுபடுத்தவில்லை என்றும் தெஹ்ரான் வலியுறுத்தியிருக்கிறது. இவ்வாறான நிலையில் இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் தாக்குதல் ஈரானினுடைய இயற்கை உரிமை என்று ஹமாஸ் கூறுகிறது. இஸ்ரேலை குறிப்பிட்டு சியோனிச ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுத்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான இயற்கை உரிமையை அப்பகுதியில் உள்ள நாடுகள் மற்றும் மக்கள் உறுதிப்படுத்துகின்றனர் என்றும் ஹமாஸ் அமைப்பு கூறியிருக்கின்றது. மறுபுறம் நாங்கள் ஈரானுடன் மோதலை விரும்பவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. டமாஸ்கஸில் உள்ள தெஹ்ரானின் தூதரகத்தின் மீது இஸ்ரேலிய விமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானிய தாக்குதலை பொறுப்பற்ற முன்னோடியல்லாத தாக்குதல் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் லாயிட் ஆஸ்டின் கண்டனம் தெரிவித்தார். நாங்கள் ஈரானுடன் மோதலை நாடவில்லை, ஆனால் எங்கள் படைகளை பாதுகாக்கவும் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆதரவளிக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை இஸ்ரேலை நோக்கி ஈரான் தாக்குதல் ஆரம்பித்துள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பொன்றை செய்திருக்கின்றார். எங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தற்காப்பு மற்றும் தாக்குதல் இரண்டிலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இஸ்ரேல் அரசு பலமாக இருப்பதோடு ராணுவமும் பலமாக உள்ளது, பொதுமக்களும் பலமாக இருக்கின்றனர் என்று தெரிவித்திருக்கின்றார். அதுமட்டுமன்றி இஸ்ரேலின் பக்கம் அமெரிக்கா நிற்பதையும் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் பல நாடுகளின் ஆதரவையும் நாங்கள் பாராட்டுகின்றோம். நான் ஒரு தெளிவான கொள்கையை நிறுவியிருக்கின்றேன். யார் நம்மை காயப்படுத்துகிறாரோ அவர்களை நாங்கள் காயப்படுத்துகின்றோம். எந்த அச்சுறுத்தலிலிருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்வோம். இஸ்ரேலின் குடிமக்களாகிய நீங்களும் அமைதியாக இருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். கடவுளின் உதவியால் ஒன்றாக நம் எதிரிகள் அனைவரையும் வெல்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து எவ்வாறான பதில் நடவடிக்கையை எடுப்பது என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பை இஸ்ரேலிய போர் அமைச்சரவையிடம் இஸ்ரேலிய அமைச்சரவை கையளித்திருக்கின்றார். அதேவேளை மத்திய கிழக்கில் பாரிய யுத்தம் ஒன்றிற்கான வாய்ப்புகள் தொடர்ந்தும் நீடிப்பதாகவே சொல்லப்படுகிறது. நள்ளிரவில் கூடிய இஸ்ரேலிய அமைச்சரவை அடுத்த கட்டம் குறித்து தீர்மானிக்கும் பொறுப்பை இஸ்ரேலிய பிரதமர் உட்பட மூவர் அடங்கிய போர் அமைச்சரவையிடம் ஒப்படைத்துள்ளது. மூவரும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிக்க உள்ள நிலையில் பிராந்தியத்தின் தலைவிதி அவர்களின் கரங்களில் தற்போது தங்கியிருக்கின்றது. யுத்த அமைச்சரவையின் கூட்டத்திற்கு முன்னரான பதற்றமான நிமிடங்களில் அமெரிக்க ஜனாதிபதியும் இஸ்ரேலிய பிரதமரும் 25 நிமிடங்கள் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த உரையாடலில் இஸ்ரேல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என பைடன் வலியுறுத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த தொலைபேசி உரையாடலின் பின்னர் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கின்ற பைடன் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் என்ன தெரிவித்தார் என்பதை தெரிவிக்கவில்லை. எனினும் ஈரான் செலுத்திய ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் உதவியுடன் வீழ்த்தப்பட்டது என தெரிவித்திருக்கின்றார். மிகச்சிறந்த தற்காப்பு திறமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதோடு இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியாது என்ற தெளிவான செய்தி எதிரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் காரணமாக மூடப்பட்ட இஸ்ரேலிய வான்வெளி இப்போது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இஸ்ரேலிய வான்வெளி நாளை அதிகாலை 4:30 வரை திறந்திருக்கும் என இஸ்ரேலிய விமான நிலைய ஆணையம் தெரிவித்திருக்கின்றது. பயணிகள் பயணம் செய்வதற்கு முன் விமான நேரங்களை சரிபார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். வான்வெளியில் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக ஜுனைடெட் ஏர்லைன்ஸ் மற்றும் இஸ்ரேல் எல் அல் உள்ளிட்ட பல விமான நிறுவனங்கள் நேற்று டெல்லவீவ் செல்லும் விமானங்களை ரத்து செய்தன. ஈரானிய தாக்குதல் நடந்த நேரத்தில் பிளைட் ரேடரில் இருந்து நிகழ்நேர விமான கண்காணிப்பு தகவல்கள் இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளை தவிர்க்கும் விமானங்களை காட்டின. இதேபோல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈரான் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவிய பின்னர் சனிக்கிழமை பிற்பகுதியில் மூடிய வான்வெளியை ஜோர்டான் மீண்டும் திறந்தது என்று ஜோர்டானிய விமான அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அரசு தொலைக்காட்சி கூறுகின்றது. இறுதியாக ஈரான் தாக்குதலை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரான் மேற்கொண்ட தாக்குதலை பொருட்படுத்தாமல் கடந்த சில மணி நேரங்களாக காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடந்து வருகின்றது. ஒரே இரவில் நுசிராத் அகதிகள் முகாமில் பல குடியிருப்பு கட்டிடங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ரஃபாவில் சாத்தியமான இலக்குகளுக்கான உளவு தகவல்களை சேகரிக்கின்ற அதே வேளையில் இஸ்ரேலிய கண்காணிப்பு ஆளில்லா விமானங்கள் தொடர்ந்தும் அந்த பகுதியில் வட்டமிட்டு வருகின்றன. காசாவின் வடக்கு பகுதியில் இன்னமும் மோதல்களும் சண்டைகளும் நடந்து வருகின்றது. இஸ்ரேலிய பணிய கைதிகளை திரும்ப பெறுவதற்கான ஒப்பந்தத்திற்கான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளை ஹமாஸ் நிராகரித்திருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். காசாவில் இஸ்ரேல் தனது நோக்கங்களை முழுப்பெறத்துடன் தொடர்ந்து தொடரும் என்றும் பிரதமர் அலுவலகத்தின் அறிக்கை கூறுகிறது. காசாவில் ஹமாஸின் தலைவரான யாக்கியா சின்வார் ஒரு ஒப்பந்தத்தை விரும்பவில்லை என்பதையும் ஈரானுடனான பதற்றங்களை வைத்து இஸ்ரேலுடன் வன்முறைகளை விரும்புவதாகவும் ஒரு இஸ்ரேல் ஹமாஸ் போரினை மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பதாகவும் இவற்றை நோக்கமாக கொண்டே போர் நிறுத்த முன்மொழிவுகளை ஹமாஸ் நிராகரிப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குற்றம் சாட்டியிருக்கின்றார். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள்.
இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.